சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 81 அத்தியாயம். இடைக்கால அமைதி. பஞ்சனையில் வஞ்சிக்குடி என்று துவண்டு கிடந்த பூ அழகியை பின்புறம் இருந்து நெருங்கிய அவள் தோழி இன்பவள்ளி அம்மா என்று மெல்ல அழைத்தாள். பூவழகி படுத்திருந்த முறையை கூட அதிகமாக கலைக்காமல் மெல்ல தலையை மட்டும் திருப்பி இன்பவல்லியை வெறித்து நோக்கினாள். அந்த பார்வை கூறிய வாள் போல இதயத்தில் பாய்ந்தாலும் அதை பொறுத்து கொண்ட இன்பவல்லி விடிந்து விட்டது அம்மா என்று அழுத்தி சொன்னாள். பூவழகி அத்தனை சித்தம் குலைந்த நிலையிலும் துன்பப் புன் முறுவல் ஒன்றை மனோகரமாக தன் இதழ்களில் தவளவிட்டாள். யாருக்கு என்று வினவினாள். பூவழகியின் கேள்வியில் இருந்த கருத்தை இன்பவல்லி நன்றாகவே புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாதவள் போல பாசாங்கு செய்து எல்லோருக்கும் தான் அம்மா என்று பதில் சொன்னாள். தலையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு எல்லோருக்கும் என்று சொல்லாது இன்பவல்லி என்று முணுமுணுத்தாள் பூவழகி. வேறு எப்படி அம்மா சொல்ல வேண்டும் என்று கேட்ட இன்பவல்லியின் குரல் சற்று நடுங்கியது. அந்த நடுக்கத்தை பூவழகி கவனித்துவிடப் போகின்றாளே என்ற பயத்தாலோ என்னவோ இன்பவல்லி சற்றென்று தன் முகத்தை திருப்பி பூவழகியின் கண்களோடு தன் கண்களை கலந்தாள். தன் கண்களோடு உறவாட முற்பட்ட இன்பவல்லியின் கண்களை கண்டதும் பழைய நினைவுகளும் ஏற்படவே இப்படித்தான் அவர் கண்களும் உறவாடுமானால் இந்த பரிதாபம் அவற்றில் இருக்காது, வேட்கைதான் துள்ளி கிடக்கும் என்று நினைத்து பூவழகி சற்று வெட்கத்தையும் முகத்தில் படரவிட்டுக் கொண்டாள். ஆனாலும் அடுத்த வினாடி அதை மறைத்து பழைய சம்பாஷணைக்கு திரும்பி என்ன கேட்டாய் இன்பவல்லி என்று மீண்டும் வினவினாள். கண்களை பூவழகியின் முகத்தில் இருந்து அகற்றி பஞ்சனை தலையினை எல்லாவற்றை பதித்து வண்ணம் சொன்னாள் இன்பவல்லி. ஊருக்கு விடிந்து விட்டது என்று சொன்னேன், வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டீர்கள். இதை கேட்டு பூவழகி வருத்தம் தோய்ந்த குரலில் சொன்னாள்.
ஆமாம் இன்பவல்லி, நீ சொன்னதில் முழுதும் தவறல்ல. ஒருவரை தவிர என்று சேர்த்துக் கொண்டிருந்தால் சரியாயிருக்கும்.
பூவழகியின் சொற்களின் பொருள் இன்பவல்லிக்கு நன்றாக புரியத்தான் செய்தது. தன் ஒருத்தியை தவிர மற்றவர்களுக்கு எல்லாம் விடுவு ஏற்பட்டது என்பதையே தொலைவை குறிப்பிடுகின்றாள் என்பதை புரிந்து கொள்ள அதிக கஷ்டம் ஏற்படவில்லை அவளுக்கு. இருப்பினும் பொருளை உணர்ந்து கொள்ளாதவள் போல அவள் பேசத் தொடங்கி,
என்ன அப்படி சொல்கின்றீர்கள்? சூரியன் கூட கிளம்பிவிட்டான், இருள் எல்லாம் அகன்றுவிட்டதே, தெரியவில்லையா உங்களுக்கு என்று கூறினாள்.
என் உதய சூரியன் இருக்கும் இடம் இன்னும் தெரியவில்லையே இன்பவல்லி. ஆகவே என் இதயத்திலும் புத்தியிலும் ஒளி ஏதுமில்லை, இருள் தான் இருக்கிறது. புத்தியில் இருள் இருந்தால் கண்களுக்கு ஏது வெளிச்சம்? புத்தியின் புறப்பகுதி தானே கண்
என்றாள் பூவழகி. பூவழகியின் சொற்களிலே எல்லையற்ற துன்பம் ஊடுருவி கிடந்தது. அந்த சொற்களின் ஒளியிலே சிறிது வேதாந்தமும் துணிந்தது. துன்பம் விளக்குவதுதான் வேதாந்தம் என்ற மூதுரைக்கு அர்த்தம் உண்டு என்பதற்கு அர்த்தாட்சியாக விளங்கினாள் பூவழகி.
நீங்கள் இப்படி பேசுவது சரியல்லாமா
என்று மிகுந்த மரியாதையும் சற்று கடுமையும் கலந்த குரலில் கூறினாள் இன்பவல்லி.
ஏன் சரியல்ல இன்பவல்லி? என் உள்ளத்தின் ஒளி இல்லை, ஆகவே கண்களிலும் இல்லை, சொற்களிலும் இருக்காது, இதில் தவறு என்ன
என்று கேட்டபோது வெறித்த பார்வையையே இன்பவல்லி மீது திருப்பினாள் பூவழகி.
நீங்கள் வெளியிற்குளம் அம்மா என்று முணுமுணுத்தாள்
இன்பவல்லி. அதை நினைவுபடுத்தாதே இன்பவல்லி என்றாள் பூவழகி வெறுப்பு மண்டி கிடந்த குரலில்.
ஏன், வீரர்கள் மரபல்லவாது
என்று கேட்டாள் இன்பவல்லி.
கயவர்கள் மரபும் கூட என்பது தமிழகத்தில் பரவிவிட்டது
என்றாள் பூவழகி. இப்போது இன்பவல்லி,
இருங்கோவில் ஒருவனை வைத்துக் கொண்டு மரபை எடை போடக்கூடாது அம்மா.
அதற்கு பூவழகி,
பின் யாரை வைத்துக் கொண்டு எடை போட வேண்டும் இன்பவல்லி? அந்த கைவனோடு சேர்ந்து அவனுக்கு பக்கபலமாக நிற்கும் 12 வேளிர்களையும் வைத்துக் கொண்டு எடை போடட்டுமா
என்று கேட்ட பூவழகியின் குரலில் இகழ்ச்சி பூரணமாக துளிர்விட்டதன்றி அந்த இகழ்ச்சி உணர்ச்சி உடலிலும் ஊடுருவியதாலும் உடலிலும் துடிப்பை பெறவே சற்றென்று மஞ்சத்தில் எழுந்து உட்கார்ந்தாள் மாரப்பவேலின் மகள். அப்படி பூவழகி வேகமாக எழுந்து உட்கார்ந்ததில் சற்று மகிழ்ச்சியை அடைந்த இன்பவல்லி அந்த ஏந்திழையின் உடலில் இன்னும் உயிரூட்ட எண்ணி, 12 வேளிர்களை வைத்து எடை போட வேண்டியதில்லை அம்மா, தங்கள் தந்தையை வைத்து எடை போடுவதுதானே என்றாள். பஞ்சனையில் உட்கார்ந்த அந்த பைங்கிழி கலகலவென்று ஏளன நகை நகைத்தாள். 2 காலமாக என்னை திரும்பியே பார்க்காது என் தந்தையை கொண்டு எடை போட வேண்டும் என்கின்றாயா இன்பவல்லி? தன் மகளை சிறையில் அடைத்திருக்கும் வஞ்சகனோடு கலந்து கழித்தும் இச்சகம் பாடி அரண்மனையில் இன்ப போகத்தை அனுபவித்து வரும் என் தந்தையை கொண்டுதானே வேளிர்குளத்தை எடை போட சொல்லிட்டாய்?
கண்டிப்பா எடை போடலாம் இன்பவல்லி
என்றாள் பூவழகி. அந்த ஏளன சிரிப்புக்கிடையே ஏளன சொற்களையும் உதிரப்பட்டு,
அத்தந்தையை பற்றி தவறாக நினைக்கின்றீர்கள் அம்மா, நமக்குத்தான் 2 காலமாக அவரை பற்றி தகவல் ஏதும் இல்லையே
என்றாள் இன்பவல்லி.
ஏன் இல்லை? கருவூர் செல்லும் முன்பு சமநடிகளை சொன்னாரே, என் தந்தையிடம் இருங்கோவேளுக்கு பூரண நம்பிக்கை இருப்பதாக.
அதற்கு இன்பவல்லி,
அடிகள் கருவூர் சென்று மாதம் 2
என்றாள். அதற்கு பூவழகி,
ஆமாம், அதனால் என்ன?
இதற்கு இன்பவல்லி,
பிறகு உங்கள் தந்தையோ இருங்கோவிலோ மாறவில்லை என்பது என்ன நிச்சயம்?
இப்போது பூவழகி சொன்னால்,
எதையும் கண்டுபிடிக்கும் சக்தி வாய்ந்த அள்ளி கூட நமக்கு அப்படி தகவல் எதுவும் சொல்லவில்லையே என்று.
இதற்கு இன்பவள்ளி, அவளுக்கு தகவல் எதுவும் தெரியவில்லையோ என்னவோ. அதற்கு பூவழகி சொன்னாள்,
இதில் தெரிவதற்கு என்ன இருக்கிறது இன்பவள்ளி? மன்னர் ஒருவரை தவிர இருங்குவிலுக்கு என்னை மனமுடிப்பதில் எல்லோரும் ஒற்றை காலில் நிற்கின்றார்கள். பெருமானந்திரம் சமநடிகளும் அரசியல்காரனும் கூறுகின்றார்கள். என் தந்தையும் அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டதாக அள்ளியே சொல்லவில்லையா?
அதற்கு இன்பவள்ளி, சொன்னலாமா, ஆனால் 2 மாத காலமாக அதை பற்றி செய்தி எதுவும் இல்லையே.
அரசியலில் இருந்து தாங்கள் திருமணம் வரை எல்லாமே கிணற்றில் கல் போட்டது போலத்தானே இருக்கின்றன.
அதற்கு பூவழகி,
இது இடைக்கால அமைதி இன்பவள்ளி. புயலுக்கு முன்பாக இப்படி ஒரு அமைதி ஏற்படுவது உண்டு.
அதற்கு இன்பவள்ளி,
நீங்கள் திடீரென்று பெரும் புயலை எதிர்பார்க்கின்றீர்களா?
இந்த கேள்விக்கு பூவழகி உடனே பதில் சொல்லவில்லை. பஞ்சனையை விட்டு சற்று சிரமத்துடனேயே எழுந்திருந்து அறையில் மௌனமாக 2-3 தடவை குறுக்கும் நெடுக்குமாக நடந்தாள். மீண்டும் பஞ்சனை முகப்பில் உட்கார்ந்து கொண்டு இன்பவள்ளியை நோக்கி சொன்னாள்,
ஆம் இன்பவள்ளி, நான் பெரும் புயலை எந்த நிமிடமும் எதிர்பார்க்கின்றேன். நாட்டின் வாழ்வில் மட்டுமல்ல, என் சொந்த வாழ்விலும் கூட திடீர் மாற்றங்களை எதிர்பார்க்கின்றேன். உனக்கே விசித்திரமா இல்லையா இன்பவள்ளி? நிகழ்ச்சிகளை தொகுத்து பார். புகாரை இருங்கோவிலின் சாசனப்படி ஏற்று யவனர்களுடைய சொத்தாக்கிக் கொண்ட டைபீரியஸ் யவனராணிக்கு மகுடாபிஷேகம் செய்ய இந்திருவிழா மாளிகையை வீனஸ் கோயிலுக்கு பெரும் ஆறுதல்களை செய்தானே ஒழிய மகுடாபிஷேகத்தை மட்டும் நிறைவேற்றவில்லை. பிரம்மானந்தர் என் திருமணத்தை முடிக்க துடித்தாரே ஒழிய 2 மாத காலமாக வானகரையை விட்டு வெளியேறாமலும் இருங்கோவிலுடன் அது சம்பந்தமாக எந்த தூதனை அனுப்பாமலும் அவளுமாயிருக்கின்றார். அரசியலில் மிக பற்றுடையவரும் வேவு பார்க்கும் தொழிலில் இணையற்றவருமான சமநாடிகள் 2 மாதங்களுக்கு முன்பு திடீரென்று கரூர் சென்று பழையபடி துறவியின் அலுவல்களில் தலைத்திருக்கின்றார். வஞ்சகனான இருங்கோவில் கூட 2 மாத காலமாக என்னை துன்புறுத்த இந்த மாளிகை பக்கம் தலை காட்ட காணும். அரண்மனையில் இருக்கும் என் தந்தையோ மற்ற வேளிர்களோ யாருமே இருக்கும் இடம் தெரியவில்லை. இந்த சோழர் தலைநகரத்துக்கு 2 முறை விஜயம் செய்து அமளி துமளி எழுப்பிய சேரபாண்டிய மன்னர்களை பற்றியும் எதுவும் தெரியவில்லை. எல்லாம் கிடக்க 15 நாட்களாக அள்ளியையும் காணுமே. தமிழகமே ஸ்தம்பித்து விட்டதா இன்பவள்ளி? இல்லை இல்லை, நாம் அறியாத ஏதோ பயங்கர சூழ்நிலை உருவாகி வருகிறது. அது என்னவென்று நம்மால் உணர முடியவில்லை, அவ்வளவுதான். ஆனால் என் மனம் சொல்கிறது இன்பவள்ளி, ஏதோ பலமான தீமை இந்த தமிழகத்துக்கு ஏற்படுகிறது என்று. அந்த தீமையில் வேளிர்கள் பெரும் பங்கு கொள்வார்கள். அதனால் வேளிர் குலம் பரம்பரை பரம்பரையாக துன்பப்படும். அத்தகைய குலத்தில் பிறந்ததை நான் பெருமையாக நினைக்கவில்லை, மிகவும் சிறுமையாக நினைக்கின்றேன். அந்த குலப் பெருமையை நினைவுபடுத்தாதே. வேளிர்கள் வீரர்களாக அறத்தின் பால் நின்றது உண்டு. வேளிர் மகளிர் வீர மகளிராக திகழ்ந்த காலமும் உண்டு. இப்பொழுது அவர்கள் மற்றவர்களின் அரசியல் சதுரங்கத்தில் வெறும் காய்கள் என்றாள் பூவழகி. இப்படி பேசிக்கொண்டு போன பூவழகி திடீரென்று பேச்சை நிறுத்தி மஞ்சத்திலிருந்து மயிலென்று நடந்து வெளியே சென்றாள்.
அவளை தொடர்ந்து சென்ற இன்பவள்ளி அத்தனை துயரத்திலும் தன் தலைவிக்கு இருந்த அழகு நடையை கண்டு வியந்து,
கோப நடையே அழகாய் இருந்தால் படைத்தலைவர் திரும்பி வந்து என் தலைவி இன்ப நடை நடந்தால் எத்தனை அழகாக இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள்.
பஞ்சனையிலிருந்து எழுந்திருந்து சென்ற பூவழகி ஸ்நானத்தை முடித்துக் கொண்டு இன்பவள்ளியின் கட்டாயத்தின் மேல் பாலை மட்டும் சேர்ந்து அருந்திவிட்டு மாளிகை தோட்டத்தை நோக்கி சென்று வாவிலின் மேற்படியில் உட்கார்ந்து கொண்டு மீண்டும் தீவிர யோசனையில் ஆழ்ந்தாள். அவளை தொடர்ந்து தோட்டத்துக்கு வந்து தூரத்தில் அவளை நோக்கிய வண்ணம் நின்றிருந்த இன்பவள்ளி அன்று காலை பூவழகி விவரித்த விஷயங்களை பற்றி நினைத்து நினைத்து, அப்படி என்ன ஆபத்தை தலைவி எதிர்பார்க்கின்றாள் என்று பன்முறை கேட்டுக்கொண்டாள்.
எல்லாம் தலைவியின் வீண் பிரமை. 2 மாத கால அமைதிக்கு காரணங்கள் எத்தனையோ இருக்கலாம். இங்கு வராதவர்களுக்கு அலுவல் பல இருக்கலாம். அலுவல் முடிந்ததும் யாராவது வரலாம் என்று தனக்குத்தானே சமாதானமும் சொல்லிக் கொண்டே இருக்கையில் அவள் நினைவுகள் பட்டென்று அருந்தன. மாளிகைக்கு வெளியே திடீரென்று புறவைகள் வந்து நிற்கும் அரவம் கேட்டது.
பூவழகி, பூவழகி
என்று பெரும் குரலின் அழைப்பை கேட்ட இன்பவள்ளி விமோசனம் வந்துவிட்டது என்று புரிந்து எழுந்தாள். அந்த குரல் எங்கோ உணர்ச்சிகளை பறக்கவிட்டுக் கொண்டிருந்த பூவழகியையும் தட்டி எழுப்பவே அவளும் வாவியின் முகப்பில் சட்டென்று எழுந்து நின்றாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.